ராதே கிருஷ்ணா. மார்கழி மாதம் 8 நாள். கீழ்வானம் வெள்ளென்று இருமை சிறிதீடு மெய்வான் பரந்தனகான். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை. கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். பாடிப் பறைகொண்டு மாவாய்ப் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள். ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலேயுமே ஒரு கிருஷ்ண லீலைய சொல்றா. அதாவது நம்ம எதான பேசிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டு இருக்கோமோ அந்த விஷயத்த பேசாம நம்மால இருக்கவே முடியாது. இது உலகத்தினுடைய சுபாவம். யாருக்காவது சாப்பிடுற விஷயம் பிடிக்கும் அப்படின்னா எதை பத்தி பேசினாலும் இப்ப சாப்பிடுற விஷயத்தை பத்தி சொல்லுவா. சில பேருக்கு துணி பிடிக்கும் அப்படின்னா எந்த ஊரை பத்தியா சொன்னா அந்த ஊரை துணி ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுபோல பாகவதால் இடத்துல பேசினோம் அப்படின்னா எப்பொழுதுமே அவள்லாம் பகவத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அதுல கொண்டு வந்து நிறுத்திடுவாள். எத்தனையோ பெரியவாள் இடத்துல அடியனுக்கு சம்பாஷணம் பண்ணும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுல சாந்தானந்தபுரி மகராஜ் அப்படின்னு ஒருத்தர், ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன், இப்ப பரம வதிச்சுட்டார், வசிஷ்ட குக ஆச்சாரியன். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை நான் பார்க்க போயிருந்த பொழுது அவர் சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தார், என்ன கீழே உட்கார சொன்னார். நான் கீழே உட்கார்ந்தவர் சொன்ன மேலே உட்காருங்கோ அப்படின்னார். இல்லை இல்லை பரவாயில்ல சுவாமி, நான் கீழே இருக்கேன், அவங்க முன்னாடி சேர்ல உட்காரது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. உடனே சாந்தானந்தபுரி மகாராஜ் சிரிச்சுட்டே சொன்னார், எது மேலே எது கீழேன்னு சொல்லிட்டு அழகா உபனிஷத் கதையெல்லாம் சொன்னார். ரொம்ப விசேஷமா ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதாவது ஒரு சேர்ல கீழே உட்காரது மேலே உட்காரத்துக்கு பரபிரம்மம் பரமாத்மா விஷயங்கள்லாம் பேசினார் பல சந்தர்ப்பங்கள். அந்த மாதிரி நிறைய பெரியவாள் இடத்துல அடியன் சம்பாஷணம் பண்ணியிருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய பிள்ளைக்கு அன்னப்பிராசனம் பண்ணும் திருவனந்தபுரத்தில். அப்போ குழந்தைக்கு அன்னம் கொடுக்கறதுக்கு அடியன் ஒரு பாத்திரத்தை எடுத்தேன். எடுத்துட்டு என் பக்கத்தில் ஸ்ரீமான் வாசுதேவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், நாவல் பாக்கம் வாசுதேவாச்சாரியன்னு பேரு. ஸ்ரீமன் நாதமணிகளுடைய வம்சத்தார்கள், ரொம்ப விசேஷமான உபன்யாசகர், ரொம்ப குஹ்யமான ஒரு பகவத் பக்தர், பரம ரசிகர். அப்ப அவர்கிட்ட சொன்ன, சுவாமி இந்த பாத்திரம் வந்து ஆழ்வார் நகரி சுவாமி ராமானுஜர் மடத்திலேருந்து ஓட்டையான பாத்திரம், இதற்கு பதில வேற வாங்கி கொடுத்து அடியே அந்த பத்திரச்ச பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன், குழந்தைக்கு இதில் தான் முதல்ல அன்னம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே சுவாமி சிரிச்சுட்டே சொன்னார், ஓ ராமானுஜ தயா பாத்திரமோ அப்படின்னார். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகளுடைய தியான ஸ்லோகம். அதுல வர வார்த்தை ராமானுஜ தயா பாத்திரம், ராமானுஜ தயைக்கு பாத்திரமான அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகளை கொண்டாடுறது. நான் அந்த பாத்திரத்தை காட்டவனே அவர் யோசிக்கவே இல்லை, ஓ இதுதான் ராமானுஜ தயா பாத்திரமோ பாத்திரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அந்த மாதிரி பெரியவாளோட அந்த சம்பாஷணையில ரொம்ப ருச்சிகரமான பல விஷயங்கள் உண்டு. பகவத் சம்பந்தமா தான் அவளுக்கு பேச தெரியும். நிறைய பெரியவாழ் பார்த்திருக்கேன், காஞ்சி பெரியவாழத்தை பேசியிருக்கேன், எத்தனையோ ரொம்ப பெரிய பெரிய வாழலாம், அஹோபிலம் ஜியரா இருக்கட்டும், ஆச்சரியமான ஆழ்வார்த்தம் எம்பெருமானார் ஜியார், நம்முடைய திருக்குறுங்குடி ஜியர், ஆச்சரியமான வானமாமலை ஜியர், எல்லா பெரியவாளுமே அந்த நல்ல ரசிகா. அதாவது நம்ம எதுல ரொம்ப ஈடுபடுறோமோ அந்த விஷயத்தை பத்தியதான ஒரு பேச்சு நமக்கு தெரியாமலேயே வந்துடும். இந்த குட்டி குழந்தைகள்லாம் பேசினாலே அதுக்கு பிடிச்ச பொம்மை பலூன் இதை பத்திலாம் தான் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆண்டாள் கிருஷ்ணலீலையை உத்தேசிச்சுதான் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறான். ஒரு மாட்டுக்காரி ஸ்தானத்துல இருந்துதான் ஆண்டாள் திருப்பாவைய பாடுறான். தன் தோழிகளை எழுப்புறான். எழுப்பும்பொழுது உரிமை ஒரு குறும்பு, இந்த கிருஷ்ணனுடைய எல்லா குறும்பு எல்லாமே அவளுடைய பக்தாளுக்கும் வந்துடும். அந்த கிண்டல் பரிகாசம் இதெல்லாம் கிருஷ்ணனுடைய சுபாவம். அந்த மாதிரி ஆண்டாள் அழகான தூய் எழுப்புறா, கீழ்வானம் வெள்ளன்று இருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். கீழ்வானத்துல ஒரு வெளுப்பு வந்தாச்சு, அது பொழுது விடியறதுக்கான அடையாளம். இது நிஜமாவே அந்த விடியற் காலை பொழுது, வைகரை பொழுது, பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரிவா நமக்கு சொல்லியிருக்க எல்லா விஷயங்களுமே தி பெஸ்ட் தான். இதுதான் அப்படின்னா அதுதான், அதுக்கு மேல ஒரு வசதியா எதுவுமே இல்லை. காலப்போக்கில் நமக்கு அதனுடைய அழகும் தன்மையும் புரியலை. புரியலைன்றதுக்காக அது பொய் அப்படின்னு இங்கிலீஷ்கார மாதிரி வளரப்படாது. இங்கிலீஷ்கார பல விஷயத்த ஆரம்பத்தை ஒத்துக்க மாட்டான், அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துப்பா, கொஞ்சம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் மந்த புத்தி. என்ன ஆயிடுச்சுனா நமக்கும் அந்த மந்த புத்தி ஆயிடுது. அவன் சொன்னா ஒத்துக்கணும், நம்ம பெரியவா சொன்னா ஒத்துக்கிறது. கொஞ்சம் மந்த புத்தி நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நம்மளுக்கு முட்டாள்தனம், வேத மந்திரங்கள் போய் சம்ஸ்கிருதம் தண்டோம்னா இன்னைக்கு எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இதுதான் வசதி, காயத்ரி மந்திரம் வசதி, சம்ஸ்கிருதம் வசதி, அவன் புலம்பின் இருக்கான். அவனோட சேர்ந்து இந்த சகவாச தோஷம் தான் நாமும் கெட்டு போயிட்டோம். கைத்திகார்த்தனம் எல்லாரும் இங்கிலீஷ்காரன் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன பொறுத்து கொஞ்சம் நிறையவே மந்த புத்தி. நம்ம பெரியவாளை போல கற்பூர புத்தி, ஒரு புத்தி சாதுரியம், ஒரு விலக்ஷணம் நிச்சயமா எங்கேயுமே காண கிடைக்காது. நானும் அதிகமாக சொன்னா நீங்க என்ன வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கோ, கொஞ்சம் மந்த புத்திக்காராவான்னு நல்லா தெரியும். அவளை குத்தம் சொல்றேன், தாழ்த்துறேன் அர்த்தம் இல்லை. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள்ன்ற உணர்ச்சி நமக்கு வேணும். நான் வந்து நம்முடைய மூதாதையர்கள் பெருமைக்காக சொல்லலை, அவளுடைய உண்மையான மகத்துவம் அப்படி. அத்தனாச்சரியம், இயற்கையை ஒட்டிதான் நம்முடைய மாதங்கள், நாள், கிழமை எல்லாமே இயற்கையை ஒட்டி வாழக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு தர்மம், சனாதன தர்மம். சனாதனா பழமையான அப்படின்னு அர்த்தம். உலகின் மிக பழமையான ஒரு தர்மம் இது. வழி ஆண்டாள் சொல்றா, கீழ்வானம் வெளுத்தாச்சு. இந்த மார்கழி மாசத்துல பசுமாடெல்லாம் குட்டில தான் இருக்கும், இந்த பனிக்காக பயந்துட்டு. எரும மாடு மட்டும் கடந்தலை. இந்த எரும மாட்டுக்கெல்லாம் அந்த நுனிப்புல் மேயருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அந்த பனி வந்து இந்த புல்லுல உட்காந்துட்டு இருக்கும், அந்த சின்ன சோடு அப்படி சாப்பிட, அப்படி நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பழமெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிடும், சில்லுன்னு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகா. பகவான் கிருஷ்ணன் எல்லாரும் நினைச்சிருக்கா பசுமாடு மட்டும்தான் மேய்ச்சான், கிடையவே கிடையாது. எரும மாடு, ஆடு எல்லாமே இருந்தது. இன்னைக்கு பண்டிகை அரிய எரும மாடெல்லாம் பார்க்கலாம். பகவான் ஆடுகளும் மேய்த்தான் அப்படின்னு இருக்கனால உலகத்தின் மிகச்சிறந்த ஆட்டிடையனும் கண்ணன் தான், மாட்டிடையனும் கண்ணன் தான். தி பெஸ்ட் ஷெப்பர்ட் ஃபார் எவர்னாலே கிருஷ்ணன் மட்டும்தான். அழகா அந்த எரும மாடுகள் அப்படி நுனிப்புள் மேய போயிடுது. அதாவது எருமை கூட எழுந்துடுத்தே நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியடி அருமையா அப்படின்னு ஆண்டாள் கொஞ்சம் பரிகாசம் பண்றான். பாகவதாளுக்குள்ளே ஒரு பரிகாசம் நல்லா இருக்கும். அது ஒரு ரொம்ப உரிமையோடு பேசுற வார்த்தைகள். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். சிறுவீடுன்னு ஒரு வார்த்தை, அது மாட்டுக்கார பாஷை. அந்த மாடு இன்னும் ஃபுல்லா சாப்பிடாது, மார்னிங் அப்படி ஜாலியா அப்படி நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு அப்படியே வருமா. அது அதுக்கு ஒரு சந்தோஷம், அது நல்ல வயிற்று ஹெவியா ரொப்பறதுல. இந்த காலத்துல ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றாரு இல்லையா, அப்படி டீ பிஸ்கெட் சாப்பிடுறோம் அப்படின்னு இல்லையா, டீயோட வெறுமை சாப்பிட முடியுமா, ஸ்நாக்ஸ் ஒண்ணு. நிறைய பேர் நான் பாத்துருக்கேன், காத்தால இருந்து டீ சாப்பிடும்போதே அவளுக்கு டீக்கு தொட்டுக்க நானும் வேணும்னு. காரா பூந்தியோ இல்லாட்டி மிக்சரோ, அந்த பாம்பேல எல்லாம் அந்த காக்கரான்னு ஒரு வஸ்து உண்டு, அதை தொட்டுட்டுதான் அவ டீயே குடிப்பா. இல்லாட்டி அவளுக்கு டீ குடிக்க வராது. இந்த கிராமத்துல எல்லாம் போனா பண்ணோ பொறையோ தொட்டுட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இது ரொம்ப ஹெவியா சாப்பிட மாட்டா, அப்படி ஒரு அது ஒரு சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த எரும மாட்டுக்கெல்லாம் அந்த நுனிப்புள் மேயறது சந்தோஷம். ஆண்டா சொல்ல, சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், அப்படி எல்லாம் மேய்ச்சல் அப்படி அலையறது. எழுந்துக்க வேண்டாமா, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்று. எல்லாரும் எல்லா வயசு குழந்தைகள் ஸ்திரீகள் விடியற் காலம் வரை இருட்டில் போறா. அப்ப என்ன பண்ணுவான்னா, ஒரு நாலஞ்சு பேரா கூட்டம் கூட்டமா சேர்ந்து குளிக்க போவான். இன்னைக்கு கிராமங்கள்லாம் நகரத்திற்குவா தான் பாத்ரூம்ல குளிக்கிறது, கிராமத்திற்குவெல்லாம் போய் குளத்திலேயோ இல்லாட்டி வயல் வெளிகள் இருக்க நதி நீர்நிலைகள்லயோ கால்வாயிலேயோ தான் குளிப்பா, வாய்க்கால்ல அந்த மாதிரி தான். அதுதான் அவளுக்கு பழக்கம். அவளுக்கு அந்த பாத்ரூம்ல குளிக்கிற வழக்கம் எல்லாம் கிடையாது. இந்த புருஷாலெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்திரீகள்லாம் போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சுட்டு வந்துடுவா. காலங்காத்தாலே இந்த வேலை முடிஞ்சிடும். இன்னைக்கு நகரத்துல எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில டைம் இருந்தா வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கலாம், இல்லாட்டி இன்னைக்கு வைக்கலாம் நாளைக்கு. இந்த கொசு மொய்க்கிற வேலையெல்லாம் நம்ம வீட்டோட சரி. இந்த கிராமங்கள்ல எல்லாம் இந்த துணி இப்படி ஓரத்துல வைக்கிறது, அடுத்த நாள் துவைக்கிறது, அடுத்த நாள் குளிக்கிறது, கிராமத்து ஜனங்கள் தான் ரொம்ப சுறுசுறுப்பானதான். நகரத்துல எல்லாம் ரொம்ப நம்மளாம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டோம். எப்படின்னா பெட்டை சுருட்டி கூட வைக்கிறது, பர்மனண்டா கட்டில போட்டு வச்சிடும், எப்ப வேணாலும் படுத்துக்கிற ரெடி. அந்த காலத்துல எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கும் கிராமத்து ஜனங்கள் சுறுசுறுப்பா இருக்கு. அவெல்லாம் வாழ்க்கைய வாழறா, நம்ம எல்லாம் வாழ்க்கைய கழிச்சுட்டு இருக்கோம். சொல்றது கஷ்டமா இருக்கான, உண்மை அதுதான். சுறுசுறுப்பு உண்டு. வேலை செய்யறத குடுகுடுகுடு வேலை செய்வா, ஆசையோடு செய்வா. இந்த காலத்து பொம்பளை பசங்களா வீட்டில் வேலையா செய்யறது, யார் தலையில கட்டலான்னு கடந்து அலையிறதுக்கு. அது இருக்கிறது ஒரு வாஷிங் மிஷின், அதை தண்ணி வைப்பறதுக்கு நான் தண்ணியை வைப்பறேன், நீ துணியை உணத்து, நீ துணி ஒண்ணுமே இல்லை, அதில் போட்டு தொலைச்சா அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும். எடுத்து உணத்துறதுக்கு, அதை எடுத்து உணத்துக்கு டைம் இல்லை. இந்த காலத்து ஸ்திரீகள் சொல்லுவோம், அதுதான் கோபமா வருது. அது வேற ஒரு ஊசனாத்த அடிச்சுருக்கும், அதை கொண்டு மேலே போட மாட்டா. வேலை செய்யறதுல என்னதான் ஒரு சோம்பேறித்தனமோ தெரியல, வேலை செய்யறதுல ஆசை இல்லாம அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும்னு எனக்கு தெரியல. நம்முடைய கடமைகளை செய்யும்பொழுது கிடைக்கிற ஒரு மன சந்தோஷம், இந்த வேலையை அழகா முடிச்சுட்டேன்னு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு தன்னம்பிக்கை, அதுல உள்ளுக்குள்ள கிடைக்கிற ஒரு தன்னிறைவு. இன்னைக்கெல்லாம் அந்த தன்னிறைவுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம எடுத்து, இந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டேன். அப்பாடா முடிச்சுட்டு உட்காரும் பொழுது உடம்புல பலம் கூடுமே ஒழிய பலகீனம் வரவே வராது. பக்தியில் இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி தன்னிறைவு வரும். இதெல்லாம் கடகடகடன் பண்ணி முடிச்சிடணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சாலே ஒரு சந்தோஷம். ஆண்டாள் சொல்றா, எல்லாரும் எழுந்தாச்சு, அழகா ஜோரா குளிக்கிறதுக்கு எல்லாரும் போயாச்சு, போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இவ வரலடி அப்படின்னு எல்லாரும் இவளுக்காக நிக்கிறாளாம். சரி கூட்டுன்னு வாடி, எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா ஆண்டாள் சொல்றா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். அப்ப உன்னை கூப்பிடறதுக்காக வந்து நிக்கிறோம்மா, எல்லாரும் உனக்காக வந்து நிக்கிறோம். அதாவது கிராமத்தெல்லாம் அசரிவா அவளையும் கூட்டுண்டு போகலாம். நகரத்துல தான் யாருக்கும் தெரியாம போகிறது, யாருக்கும் சொல்லாம நடக்கிறது, இதெல்லாம் நகரத்து வழக்கம். கிராமத்துலலாம் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், யாரையும். ஏன்னா எல்லாரும் தன்மனிதர்கள்னு பழகுவா. நகரத்துல பார்த்தோம்னா தன்மனிதர்களே அடுத்தாத்த மனிதர்கள் மாதிரிதான், ஆத்துக்கு வரலாமான்னு கேட்டுட்டு தான் போக முடியும். கிராமத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது. எப்ப வேணா போகலாம், அர்த்தராத்திரி போனா கூட சாப்பாடு கிடைக்கும். அதாவது மனிதர்களுக்காக வாழக்கூடியவர்கள். நகரத்துல நம்ம எல்லாம் மனிதர்களை உபயோகப்படுத்திக்கிறோம், மிஷின்கள் எல்லாம் மிஷின்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். மொபைல் போன், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி பல விஷயங்களோட, டிவி அப்படி. இன்னைக்கு நல்ல கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா மனிதர்களோட தான் வாழலாம் வாழறோம். அப்ப ஆண்டா சொல்றா, எல்லாரும் வந்து உன்னை கூவான் வந்து நின்றோம். ஏன் வந்து நின்றோம் அப்படின்னா, நீ நல்ல கோதுகலமுடைய பாவாய், நல்ல ஒரு குதூகலம் இருக்கு. அதாவது பகவத் விஷயத்துல உனக்கு இருக்கிற குதூகலத்தை பார்த்து பார்த்து நாங்க அசந்து போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு உற்சாகம் இருக்கும், இந்த பாஷன் சொல்லுவா. அந்த உற்சாகம் இருந்தது அப்படின்னா அவளோட சேர்ந்தோம்னா நமக்கும் உற்சாகமா அந்த வேலையை பண்ண தோணும். இது யாராவது சமைக்கிறது அழுதுட்டே இருக்கா அப்படின்னா அவளை பார்த்தா நமக்கு சாப்பிடற ஆசை கூட விட்டு போயிடும். யாருக்கா சமைக்கிறதுல உற்சாகம் இருக்குன்னா அவளோட சேர்ந்தா கடகடகடகடன் வேலை நடக்கும். சில இடங்கள்ல சில பேர் வந்தாலே அந்த உற்சாகம் துத்திவான், இவன் வந்துட்டா இனிமேல் ஜரூரா வேலை நடக்கும், இவன் வந்துட்டா இனிமேல் சபை களைகட்டும், இந்த சங்கலக்கடல யானை புகுந்த மாதிரி எப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அழகா ஆண்டாள் சொல்றா, கோதுகலமுடைய பாவாய். அதாவது இவளுடைய குதூகலம் எப்படின்னா அவளுடைய உற்சாகம் அடுத்தவாளுக்கு சொத்திக்குமா. பிரகல்லாதன் மாதிரி இவள், இந்த பிரகல்லாதன் அவன் மட்டும்தான் நாராயணா ஜபிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா சுத்தி இருக்க பசங்கள் எல்லாம் நாராயண நாமத்தை ஜபிக்க வச்சுட்டான். இந்த லவக்குச்சா பாருங்க, அவ அழகா கதை சொல்லிட்டு வரா, ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை அகம் குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அப்படின் பொழுது எல்லாருமே ரசிச்சு கேட்கிற அந்த உற்சாகம் தொத்தின்னு இருந்தா ராமாயணத்தை கேட்கணும். அத்தனைக்கும் நான் அயோத்தியால வந்து ராம கதை சொல்றார். இப்ப எங்கேயோ ராமாயணம் பத்தி தெரியாத ஒரு இடத்துல சொன்னாலும் சரி, எது புது கதைன்னா அயோத்தியால இருக்க அத்தனை பேருக்கு ராமாயணம் நல்ல பழக்கம். அது ராமன் ஆண்டு இருக்கிற காலம், டெய்லி ராமன தரிசனத்துலதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து இவ ராம கதை சொல்ற சமயத்துல அவள்லாம் உற்சாகத்தோட கேட்கிறாள். ஆனா அவளுக்குள்ள இருக்க அந்த உற்சாகம் அடுத்தவாளை போய் தொத்திக்கிறதாம். ஸ்ரீவல்லிபுத்தூர்ல போய் திருப்பாவை சொன்னோம்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அது, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல போய் திருப்பாவை சொல்றது. ஆனா நமக்கு நல்ல உற்சாகம் வருதுன்னா ஆண்டாளே ரசிச்சு கேட்பாளாம். இந்த உற்சாகம் தானே, இப்ப நமக்கு தெரியாதா ஏபிசிடி, இல்லாடி நமக்கு தெரியாத ஸ்லோகம், நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை தான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனா நம்ம உற்சாகத்தினால கேட்கறதுனாலே குழந்தைகள் திருப்பாவைன்னு அழகா சொல்றதோணும். அப்ப அது சொல்லும்போது நமக்கு அந்த உற்சாகம் வந்துடுறதோணும். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றான், பக்தி விஷயத்துல உனக்கு நல்ல குதூகலம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பக்தி இருக்கு, யாருமே தெய்வம் வேண்டான்னு சொல்லல. அப்பப்ப கொஞ்சம் அப்படி டல் அடிச்சிடும். ஆண்டாள் சொல்றா, உனக்கு நல்ல உற்சாகம் இருக்கு, இன்னைக்கு அனுபவம் கிடைக்கலன்றதுக்காக தெய்வத்தை விட்டுட வேண்டாம், சேர்த்து வச்சு அனுபவி, போனதெல்லாம் போட்டோம், இப்போதுலே பக்தி பண்ணு, இப்ப ஆரம்பிச்சா கூட பக்தி அனுபவிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே சக்தி உண்டு, எல்லாருக்குமே பலம் உண்டு, எல்லாருக்குமே உற்சாகம் உண்டு. காலத்துல கொஞ்சம் டல்லடிச்சிடும், அது மாறணும். அதத்தான் ஆண்டாள் சொல்றா, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு. நம்மெல்லாம் போய் திருப்பாவை பாடி பகவானிலிருந்து அழகா எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டாமா, பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய கேசின்ற அசுரன் குதிரை வடிவில் வரான். பகவான கொண்டு போடலாம் அவனுக்குள்ள பாக்கியம் பாருது. பகவான பார்த்துட்டு பகவான் கையினாலேயே மரணம் சம்பவிக்கிறது, மோட்சமும் அடைஞ்சிடுறான். இந்த கேசி பகவானிடத்துல சண்டை போட வரான், பெரிய யுத்தம் நடக்கிறது இந்த குதிரை விஷத்தில் இருக்கக்கூடிய கேசிக்கும் கிருஷ்ணனுக்கும். இந்த கேசிய பகவான் தூக்கி எல்லாம் போட்டுடா, உடனே கேசி வாயை திறம்பென்று வேகமா வரான். கிருஷ்ணன் தனது கை அப்படி நீட்டு நிக்கிறான், இந்த கை வேற பெருசா ஆயிடுறதான். இப்படி இந்த யானைக்கால்லாம் அந்த மாதிரி பகவான் தன் கையை பெருசாக்கிக்கிறானா. ஆக்கின்ற உடனே கேசி வந்து நேர கிருஷ்ண கைய கடிக்க வரானா, இந்த பகவானுடைய கை பட்ட உடனே அவன் பல்லெல்லாம் உடையறது. நேர பகவான் அவன் வாய்க்குள்ள கைய விட்டுட்டு அவனுடைய நாக்க ஒரு திருகு திருகினானா. இந்த வெள்ளரி பழத்துல அப்படி ரெண்டு திருகு திருகினா அப்படி தனியா வரும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த வாய்க்குள்ள கைய விட்டு நாக்க ரெண்டு திருகு திருகினானா. நாக்க திருகினு துடிச்சுண்டே கீழே விழுந்து இந்த கேசி உசிரை விட்டானா. மாவாய் பிளந்தானே, அந்த பெரிய குதிரையோட வாயை பிளந்துட்டான், அவன் கணச்சுண்டே கீழே விழுந்து இறந்து போயிட்டானான். அவனுடைய ஜீவன் பகவானோட இரண்டரை கலந்தது. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானேன்ற விஷயம் பிருந்தாவனத்திலே கண்ணன் பண்ணலீவே, அதாவது ஜஸ்ட் பிஃபோர் மதுராக்கு போகிறதுக்கு முன்னாடி கேசிவதம் ஆகிறது. ஆனந்தமா அந்த சமயத்துல நாரதர்லாம் கூட வந்து பகவான ஸ்தோத்திரம் பண்றார். அது முடிஞ்சவொடனே நேரம் மதுராவுக்கு போறான் பகவான். மல்லரை மாட்டிய சானூரன் முஷ்டிகன் இவாளோட பகவான் சண்டை போடுறான். எல்லாரும் புலம்பர, ஐயோ இத்தினோண்டு குழந்தை, இது குஞ்சலமா இருக்கு, இந்த மல்லர்கள்லாம் அசுரப்பயர்கள் மாதிரி இருக்காளே அப்படின்னு. அப்ப அங்க சபையில இருக்க கம்சனுடைய ஆட்கள்லாம் சொல்றான், பாக்கிறதுக்கு தான் ஆள் இத்தினோண்டு இருக்கான், ஆனா ஊட்டம் ஜாஸ்தி, இப்பதான் குவளையா போயிடன்ற யானையை கொண்டு போட்டு வந்திருக்கான், இது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு. பெரிய யுத்தம் நடக்கிறது, அப்ப அந்த சானூரன் முஷ்டிகன் எல்லாம் பகவான் துவம்சம் பண்றான் அனாயசமாக. இப்ப ஒரு கொசு அடிக்கிறது எவ்வளவு பிரயத்தனம் பண்றோம், சில சமயத்துல சில பேர் கொசு அடிக்கிறத பாவமா இருக்கும், இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு. ஆனா அனாயசமாக பகவான் அனாயசமா அப்படி இந்த சானூரன் முஷ்டிகன் எல்லாம் அடி பின்னி எடுத்துடுறான். பாக்குறவாள்லாம் கைதட்டி ரசிக்கிறாளாம். கம்சனுக்கோ கோபமா வருது, அவன் மலை போல நம்பி இருக்கான், அவனுடைய மலை போல நம்பிக்கை எல்லாம் தொகர்த்தி எறினானாம் பகவான். நீ என்னடா இவனை வச்சு என்ன வதம் பண்ண நினைச்சியோ, நம்ம எதெல்லாம் பெருசா பலம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கண்ணன் அடிச்சு போட்டுருவான். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, கண்ணனுடைய பலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய எந்த பலமும் பிரயோஜனம் இல்லை. சில சமயங்கள் நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவா, அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்வா. ஆனா தப்பு தப்பு தான், நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, கண்ணன் கரெக்டா அடிச்சிடுவான். அந்த மாதிரி சானூரன் முஷ்டிகள்லாம் பகவான் துவம்சம் பண்ணிட்டான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பிரச்சனைகள்லாம் இந்த மல்லர்கள் மாதிரிதான் வருது. ஆ சமயத்தான் கிருஷ்ணான்னு கூப்பிடுங்கோ, கிருஷ்ணன் வந்து சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு நம்மள வாழ வச்சிடுவான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், சாதாரணப்பட்டவன் இல்லை, ஒரு மாட்டுக்கார பையன் இல்லை, ஏதோ மல்லர்களை மட்டும் அழிச்ச வீரன் கிடையாது, தேவர்களின் ஆதி தேவன். ஆதி பீஜாய ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கத்துறான் யானை. இந்த கஜேந்திர யானை கத்தினவன எல்லா தேவர்களும் ஒதுங்கிட்டாளாம், நான் ஆதி மூலம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆதியான மூலம் யாரு அப்படின்னா பகவான் தான். இப்ப எல்லாரும் ஒதுங்கின உடனேயே சுவாமி ஓடி வந்து கஜேந்திரன் ரட்சிச்சார். அப்ப தேவர்களின் ஆதி தேவன் திருவள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பின்னாடி வந்தவாள்லாம் ஆதி பகவன்லாம் அவ அப்பா அம்மா பேரு சொல்லி காலத்தை தப்பத்து போய் சொல்லி வச்சுட்டு போயிட்டான், ஆனா அவளுக்கு நாஸ்திகம் பிடிக்கும். அதனால ஆதி பகவன் அகர முதல எழுத்தெல்லாம், அகாரம் எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே ஆதி பகவன் முதற்றே உலகு, அவனிடத்துலதான் உலகம் வந்ததுன்றார். அகாரக விஷ்ணு வாசகன் சம்ஸ்கிருத வாக்கியம், திருவள்ளுவர் எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சுதான் எல்லாமே சொல்லியிருக்கார். எப்படி அகர முதல எழுத்தெல்லாம், அந்த எழுத்துலேருந்து பார்த்தா உலகம் ஆரம்பிக்க வரைக்கும் எல்லாமே ஆதி பகவன் கிட்டேந்தான் எல்லாமே ஆரம்பிக்கிறதுன்றார். அப்பேற்பட்ட ஆதி பகவன் பிரளய காலத்திலையும் எல்லாத்தையும் முழுங்கிட்டு ஆளிலை மேல படுத்துட்டு கிடக்கிற ஆதி பகவன், சிருஷ்டி காலத்திலையும் இவன் கிட்டேந்தான் பிரம்மா வந்தார், பிரம்மா கிட்டேந்தான் எல்லா தேவர்களும் வந்தார்கள். அதனால மற்ற தேவர்கள் கேவலம் அர்த்தம் இல்லை, இவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லா தேவர்களுமே பகவானுடைய அங்கங்கள் தான், ஒரு தேவன் பகவானுடைய கை அப்படின்னா, ஒரு தேவன் பகவானுடைய நாபி அப்படின்னா, ஒரு தேவன் பகவானுடைய கண்ணு, விராட் புருஷ வர்ணனத்துல அப்படிதான் வர்ணிக்கிறார். அழகா பகவத்கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டும் பொழுது எல்லா தேவர்களும் தனக்குள்ள இருக்கிறத காட்டி கொடுக்கிறான். அப்ப தேவாதி தேவன், அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம போய் அவனை சேவிக்கணும், அதுதானே உத்தமம். ஏன்னா பகவான் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கான், நம்ம இருக்குமிடம் தேடி ஓடி வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். எத்தனை விஷயங்கள், எவ்வளவு ஆனந்தமா எல்லா காரியம் நமக்குன்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வேலை செய்யறான். பாரதியார் சொல்ற மாதிரி, எங்கிருந்தோ வந்தான் அப்படின்னு சார், எங்கிருந்தோ வந்து விதவிதமான காரியங்கள் பண்ணி கொடுக்கறானா இல்லையா. அப்ப நம்மால என்ன பண்ண முடியும், அவன் இருக்குமிடம் சென்று சேவிக்கணும். கைகூப்பி பிரபோ எப்பேற்பட்டவன் நீ அப்படின்னு திரௌபதி கதர்றா. பகவான் வந்து காப்பாத்திட்டான், துர்வாசர் கிட்ட எல்லாம் காப்பாத்திட்டான். அப்ப அழகா திரௌபதியோட கிருஷ்ணன் பேசிட்டு இருக்கான், சொல்லி திரௌபதி அப்படின்னா, திரௌபதி அழறா, எதுக்கடி அழறா, கிருஷ்ணா சரியா பாக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் உன் இடத்துக்கு வந்து எனக்கு ஒத்தாசை பண்ணுன்னு நான் கேட்கணும், ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் கூப்பிட்ட உடனேயே என் இடத்துக்கு ஓடி வந்து நீ கிருப பண்ணிருக்காள், அட்லீஸ்ட் இதுக்காகவாது ஒரு தடவை நான் துவாரகைக்கு வந்து உன்னை சேவிக்கணும்டா கிருஷ்ணா. பகவான் சொல்றான், அவ்வளவு தூரம் நீ சமப்பட வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன், இப்பயே சேவிச்சுடு அப்படின்ட்டான். அதாவது பகவான் நம்மளை சமப்படவே சொல்லல. அதனாலதான் நம்ம இருக்கிற ஊர்ல கோவில்கள் இருக்கு, திவ்ய தேசங்கள்லாம் இருக்குன்னா நம்மாலே அத்தனை தூரம் பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை தூரம் வந்திருக்கான். இப்ப நெல்லையில யாராவது இருக்கா, தூத்துக்குள்ள யாராவது இருக்கான்னா பத்ரிகாசிரமம் போனோம்னா கஷ்டப்பட்டு பத்ரி போகவே வேண்டாம், திருக்குறுங்குடி போனாலே பத்ரிகாசிரமம் போன புண்ணியம் உண்டு. ஏன்னா பத்ரிய காட்டிலும் வசதி திருக்குறுங்குடி, தட்சிண பத்ரி அப்படின்னா. ஏன்னா பத்ரிகாசிரமத்துல நாராயணன் நரனுக்கு உபதேசம் பண்ணார். இங்க திருக்குறுங்குடியில நரனான ராமானுஜர் நாராயணனான திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிக்கு உபதேசம் பண்ணா. அதை விட இதானே வசதி. அது மாதிரிதான் பாக்கலாம், தட்சிண காசின்னு சொல்றோம், காசி அங்க இருக்கு போக முடியாது, இங்க தட்சிண காசி அப்படின்றோம். திருப்பதி போக முடியலையா, கும்பகோணம் ஆச்சரியமா உப்பிலியப்பனை போய் சேவிச்சுட்டாலு திருப்பதி போன பலன் உண்டு அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அது போலே பகவான் நம்ம இடத்துக்கு வந்து கிருப பஞ்சானம், அந்த இடத்துல போய் நம்ம சேவிக்க வேண்டாமா. இப்ப தூத்துக்குள்ள இருக்கோம், இல்லாடி திருநெல்வேலியில இருக்கோம் அப்படின்னா நம்ம திருப்பதி போய் சேவிக்கல என்ன ஒரு கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. திருநெல்வேலியில இருந்துட்டு திருக்குறுங்குடி போய் சேவிக்கிறது கஷ்டமா, திருவனந்தபுரத்துல ஊருக்குள்ள இருந்துட்டு கூப்பிடுற தூரத்துல பத்மநாபர் இருக்கா, அது போய் சேவிக்காம கஷ்டப்பட்டு இங்கேருந்து நேபாளம் சால கிராமத்துக்குள்ளாம் போயிட்டு வரேன் அப்படின்னா குற்றம் இல்லை, ஆனாலும் பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை அனுபவிக்க வேண்டாமா, அதானே விசேஷம், அதுதான் உத்தமமும் கூட. அதனால எல்லா தெய்வத்தையும் அனுபவிக்கணும் வேண்டாம் சொல்லலாம், தன் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை திரஸ்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அதானே உத்தமம். ஆண்டாள் திருப்பாவை வந்து ஸ்ரீரங்கத்துல போய் பாடலையே, சிவல்லிபுத்தூர்ல இருந்து வடபத்திர சாஹிக்கு தானே பாடினா, கல்யாணம் என்றதுனோ ரங்கநாதன், ரங்கநாதனுடைய அழகுல மயங்கினா, ஆனா அவ மாலை மாத்தி கொடுத்தது எல்லாமே வடபத்திர சாஹிக்கு தானே. அப்ப அந்த மனசுல அப்படி இருக்கிறோம், அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம கஷ்டப்பட்டு பத்ரிகாசிரமம் போனோம்னாலே இந்த பகவான் இவ்வளவு தூரம் வந்திருக்காளேன்னு கிருப பஞ்சானம். அப்ப நம்ம அவன் ஏதாவது நமக்கு பண்ணிட்டானே அப்படின்னு அதுக்கு ஏதாவது பர்த்திக்காக சரி நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது போய் சேவிக்கலாம் அப்படின்னு சேவிக்க போனா அவருக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கிருபை தான் பண்றோம். தேங்க்ஸ்ன்னு சொல்ல போனா இவ்வளவு தூரம் தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்க, இது ஒரு காபி பிடிச்சிட்டு போனோம் நம்ம தெரிஞ்சுவா சொல்லுவோம் இல்லையா, இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா, தேங்க்ஸ் சொல்றதுக்காக நம்ம கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா இன்னும் வாங்கிக்கிறதுக்காக இல்ல, கொடுத்ததுக்கு நன்றி சொல்வதற்காக. நன்னா ஞாபகம் நிறைய கொடுத்துட்டு இருக்கான், நீங்க நன்றி சொல்லனாலும் கொடுக்கத்தான் போறான், கேட்கவே இல்லைனாலும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்க போறான். நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக சேவிக்கிறோம், சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் ஆஹான்னு கிருப பண்றானாம். அர்ஜுனன் துரியோதனன் ரெண்டு பேருமே கிருஷ்ணனிடத்துல குருக்ஷேத்திர யுத்தத்துல சகாயம் வேணும்னு அவன் துவாரகைக்கு போறா, ரெண்டு பேருக்குமே பகவான் கிருபை பண்றான். அர்ஜுனனுக்கு தான் சாரதியா மாறிடுறான், தன்னுடைய நாராயணி சேனையை துரியோதனன் கிட்ட கொடுக்கிறார். அப்ப மகாபாபி துரியோதனன் கூட அவனிடத்துல போய் சேவிச்சு ஆஹா துரியோதனன் அவ்வளவு தூரம் வந்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி துரியோதனனுக்கும் கிருபை பண்றான். அப்ப சென்று நாம் சேவித்தால் அதானே வேணும், சென்று சேவிக்கணும், வேற என்ன கஷ்டம் சொல்லுங்கோ. அல்ப மனுஷாளுக்காக எல்லாம் எவ்வளவு தூரம் ஓடுறோம், எத்தனை விஷயங்கள் பண்ணிண்டே இருக்கு, ஒரு நாள் முழுக்க கோவிலுக்கு போக வேண்டாமா, பக்கத்துல இருக்க ஒரு திவ்ய தேசம் போக வேண்டாமா, இல்லாட்டி நம்ம ஊர்ல இருக்க ஒரு பெருமாளை போய் சேவிக்க வேண்டாமா, அது இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம ஆத்துல இருக்கிற சுவாமியா சேவிக்க வேண்டாமா, சென்று நம்ம பெட்ரூம்ல எழுந்து நடந்து போய் பூஜை அறையில் இருக்கிற சுவாமியை சேவிச்சுன்னு அச்சோ எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கே குழந்தை அப்படின்றான பகவான். அப்ப சென்று நாம் சேவித்தால் ஆஹா வென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவர் அழகா ஆஹான்னு அனுகிரகம் பண்ணி நம்ம குற்றம் குறைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு என்னெல்லாம் தேவைகள் பார்த்துட்டு மோட்சம் வரைக்கும் அனுகிரகம் பண்றான். அப்ப கைகூப்பி தொழ வேண்டாமா, இருக்கிற இடத்துல இருந்து பகவானை கொண்டாட வேண்டாமா, தேவர்கள் மல்லர்களுக்கெல்லாம் கிருப பண்றவன் நமக்கா கிருப பண்ண மாட்டாது. அதனால உனக்கு குதூகலத்தை விட்டுடாத, எழுந்து வா, சோம்பேறித்தனத்தை விட்டுடு. பக்தி விஷயத்துல நமக்கு பரம விரோதிய சோம்பேறித்தனம் தான். சோம்பலை விட்டுட்டோம் அப்படின்னாலே தெய்வத்தை சுலபமா அனுபவிச்சுடலாம். பிரகல்லாதன் துருவன் இவெல்லாம் சோம்பலை ஜெயிக்கிறா. சோம்பேறித்தனப்பட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நஷ்டமா போயிடும். அதனால ஒரு கோவில் போகிறதுக்கு அப்புறம் போகலாம், இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், யோசிக்கப்படாது. நினைச்சா கடகடகடன் போய் சேவிச்சுட்டு வந்துடணும். அதனால சென்று நாம் சேவித்தால் திருப்பதி போனோம்னு தோணிடுதா, வெங்கடநாதா பிரபு திருப்பதி அழிச்சுட்டு போகணும்னு சொல்லணும், பகவான் அழிச்சு பார்த்துட்டு வந்துடணும். பிருந்தாவனம் போகணும்னு தோணிதா உடனே கிளம்பிடணும். பண்டிரிபுரம் போகணும்னு தோணிதா உடனே கிளம்பிடணும். உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போன அர்த்தம் இல்லை, போன மனசுக்குள்ள முதல் ரெடி ஆயிடணும். நான் பண்டிரிபுரம் போகணும், நான் பிருந்தாவனம் போகணும் தயாராயிட்டோம்னா மற்றதெல்லாம் தானா நடக்கும். அப்ப சென்று நாம் சேவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்து கொடுத்தனா பலம் பணம் நேரம் எல்லாம் சுவாமி கொடுத்துருவார். நீங்க ஒண்ணு பிரயத்தனமே பட வேண்டாம், ஆசைப்பட்டா போதும். ஒரு குழந்தை அம்மா எனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுன்னு ஆசைப்பட்டதுன்னா அதுக்கு பணம் சம்பாதிக்கிற திராணி கிடையாது, வக்கு இல்ல. ஆனாலும் குழந்தை ஆசைப்பட்டதுன்னு அம்மா அழகா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறா இல்லையா. அதுபோல நம்ம மனசுல பகவானை போய் சேவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா காலங்காத்தால உடம்பு எழுந்துக்கும். ஆண்டால் அதான் சொல்றா, சென்று நான் சேவிக்கணும், காத்தால எழுந்துக்கணும், போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தா உடம்பு தானா காலங்காத்தால சுண்டி விட்டா மாதிரி எழுந்துக்காதா? இப்ப ஏதான ஒரு வீட்டுல கல்யாணம், உடனே முன்னாடி நாளே போயிட்டு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கொட்டாடிச்சுட்டு இருக்கோம். இப்படி காலம்பு 4:30 முகூர்த்தம்னா 2:30 ராத்திரி 1 மணிக்கு படுத்துட்டு 2:30 எழுந்து குளிச்சு விட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இந்த கல்யாண மண்டபத்துல லாலி விலின்னு அடைய முடியும் அப்படின்னா பகவானுக்காக எழுந்துக்க முடியாத. அப்ப உற்சாகம் வேணும். உலகத்துல எந்த வேலை பண்றதுக்கும் உற்சாகம் வேணும், வீட்டு வேலை பண்றதுக்கு உற்சாகம் வேணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு உற்சாகம் வேணும், படிக்கணும்னு உற்சாகம் வேணும். ஆண்டாள் சொல்ற அந்த குதூகலம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்லதோ அந்த விஷயத்துல உனக்கு குதூகலம் வரணும். அந்த குதூகலம் உங்ககிட்ட இருக்கு. இப்ப டிவி பாக்குறதுல குதூகலம் இருக்கு, மொபைல் போன் பாக்குறதுல குதூகலம் இருக்கு, பேஸ்புக் விஷயத்துல குதூகலம் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள்ல குதூகலம் இருக்கு. ஆனா இதுல எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உடையதுன்னு நீங்க பாக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்ம பரிசோதனை பண்ணி பார்த்து நீ பகவத் விஷயத்துல எனக்கு குதூகலம் இருந்ததா அப்படின்னு தேடி கண்டுபிடிங்கோ. கோதுகலமுடைய பாவா எழுந்திரா அப்படின்றான். அப்ப நாமும் அது போல குதூகலத்தை அடையணும்னு ஆண்டாளுடைய ஆசீர்வாதம். ஆண்டாள் இன்னைக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணிருக்கான்னா குதூகலம் வரட்டும், நல்லா குதூகலம் பக்தியில குதூகலம் வந்து ஆனந்தமா என்னோட சேர்ந்து பஜனை பண்ணு அப்படின்னு சொல்றான். ஒரு தடவை அந்த பாசுரம் சொல்லுவோமா, கீழ்வானம் வெள்ளன்று இருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம், கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவா. அதாவது ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவான். இனிமேல் எங்க எருமமாட்டை பார்த்தாலும் இந்த பாசுரம் ஞாபகம் வரணும், எங்க குதிரையை பார்த்தாலும் ஒன்னு ஹயக்ரீவர் ஞாபகம் வரணும், இல்லாட்டி பகவானுடைய கேசிவதம் ஞாபகம் வரணும். டிவியில உட்காந்து எங்கேயாவது ரெஸ்லிங் பார்த்தா கூட கிருஷ்ணன் சானூரன் முஷ்டிகன் பலராமன் போட்ட சண்டை ஞாபகம் வரணும். அப்ப கிருஷ்ண தியானம் மந்திரத்துக்கு உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. யாராவது எருமைன்னு திட்டினா கூட உடனே கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் ஆண்டாள் சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த நினப்பு வரணும். சரியறதா, அந்த எருமை விஷயத்திலேயே ஆச்சரியமா நம்ம சந்த் ஞானேஸ்வருடைய ஒரு சரித்திரம் கூட உண்டு. அவர் எரும மாட்டை தொட்டு எருமை ராமகானம் பண்ணித்துன்னே அவரோட சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அப்ப நீ எருமையா இருந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனுடைய எருமையா இரு, ஆண்டாளுடைய எரும கண்ணுக்குட்டியா இரு. அப்ப திருப்பாவின்ற பால அழகா குடிக்கலாம். ராதே கிருஷ்ணன்.